بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்த பின் அல்லாஹுடைய தூதர் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின் ஆரம்பம் செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ந்து இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அஸ்ஸஹீஹ் கிரந்தத்திலிருந்து கிதாப் அல் இஃதிஸாம் பில் கிதாபி வஸ்ஸுன்னஹ், அல்லாஹுவின் வேதத்தையும் நபியின் வழிமுறைகளையும் பற்றி பிடித்தல் என்ற பிரிவை நாம் படித்து வருகின்றோம். அதிலே இன்று இன்ஷா அல்லாஹ், அதாவது இரண்டு பாடங்களை படிக்க இருக்கின்றோம். அதில் முதலாவது பாடம் பாபு கவுலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஸாரு தாயிஃபத்தும் மின் உம்மதி லாஹிரீன அலல் ஹக் وهم اهل العلم. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தலைப்பிடுகிறார்கள் நாம் இன்று படிக்க இருக்கின்ற இந்த பாடத்திற்கு. தலைப்பு அவர்களாக ஒரு வாசகத்தை அமைக்கவில்லை, ஹதீஸிலிருந்து ஒரு பகுதியை பாடத்தின் தலைப்பாக அமைத்திருக்கிறார்கள். நாம் முன்பு விளக்கமாக சொல்லி இருக்கிறோம், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த பழக்கம், அவர்களுடைய அந்த வரைமுறை, அவர்களுடைய சஹீஹ் கிரந்தத்திலே பாடங்களுக்கு தலைப்பிடுவதில் பலவிதமாக இருக்கும். அதிலே ஒரு விதம் என்ன, ஹதீஸின் ஒரு பகுதியை அப்படியே தலைப்பாக அமைத்து விடுவார்கள். சில நேரங்களில் ஹதீஸிலிருந்து அவர்கள் எடுத்த சட்டத்தை தலைப்பாக வைத்து விடுவார்கள். சில நேரங்களில் சஹாபாக்களுடைய அல்லது தாபிஈன்களுடைய கூற்றை தலைப்பாக ஆக்கி விடுவார்கள். சில நேரங்களில் மாற்று கருத்துடையவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை தலைப்பாக வைத்துவிட்டு மாற்று கருத்துடையவர்கள் சொல்வதற்கு ஆதாரம் இல்லை, உண்மை அதற்கு மாற்றமானது என்பதை நிரூபிக்கும் விதமாக அவர்கள் அங்கே ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள். பலர் என்ன நினைத்துக் கொள்வார்கள், பாருங்க சஹீஹுல் புகாரியிலேயே இப்படி தலைப்பு இருக்கிறது என்பதாக. ஆனால் தலைப்புக்கும் ஹதீஸுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். அதிலிருந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கே புரிய வைக்கிறார்கள், நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் ஆனால் நீங்கள் சொல்வதற்கு மாற்றமாக ஹதீஸ் இருக்கிறது என்று உணர்த்துவது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பழக்கம். அப்ப இன்றைய பாடத்தில் அப்படித்தான் ஹதீஸினுடைய ஒரு பகுதியை தலைப்பாக வைத்திருக்கிறார்கள். சரி, அந்த ஹதீஸினுடைய ஒரு பகுதி என்ன சொல்கிறது, எனது உம்மத்திலிருந்து ஒரு கூட்டத்தார், எனது உம்மத்திலிருந்து ஒரு பிரிவினர், லாஹிரீன அலல் ஹக்கி, சத்தியத்தின் மீது மிகைத்திருப்பார்கள். அதாவது அசத்தியவாதிகளை அவர்கள் மிகைத்து சத்தியத்திலே உறுதியாக இருப்பார்கள். இப்படி ஒரு பிரிவினர் எனது உம்மத்திலே இருப்பார்கள், இருந்து கொண்டே இருப்பார்கள் மறுமை நாள் வரை. இப்படி ஒரு நீண்ட ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸினுடைய ஒரு பகுதியை இங்கே வைத்துவிட்டு அடுத்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்போது அவர்களுடைய அந்த கருத்தை, அவர்கள் புரிந்து கொண்ட அந்த செய்தியை, அவர்கள் தங்களது ஆசிரியர்கள், அதாவது தாங்கள் யாரிடமிருந்து ஹதீஸை படித்தார்களோ அந்த ஆசிரியர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த விஷயத்தை இங்கே இப்போது தலைப்பின் மற்றொரு பகுதியாக பதிவு செய்கிறார்கள். மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், தலைப்பினுடைய ஒரு பகுதி ஹதீஸினுடைய ஒரு பகுதி, தலைப்பினுடைய இன்னொரு பகுதி என்ன, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்து. ஹதீஸ் என்ன சொன்னது, எனது உம்மத்தில் ஒரு கூட்டத்தார் சத்தியத்தின் மீது வெற்றி பெற்று இருப்பார்கள் இது ஹதீஸினுடைய ஒரு பகுதியின் கருத்து. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், எனது உம்மத்திலே ஒரு கூட்டம் வெற்றி பெற்றிருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அவர்கள் யார் என்றால் ஹும் அஹ்லுல் இல்மி, அவர்கள்தான் இல்மு உடையவர்கள். அப்ப இந்த ஹதீஸானது ஆட்சியை பற்றி, அதிகாரத்தை பற்றி, அரசியலை பற்றி குறிக்கவில்லை, இல்மை பற்றி குறிக்கிறது. எனது உம்மத்திலே ஒரு கூட்டம் சத்தியத்திற்காக போராடி சத்தியத்தை நிலைநாட்டி அதை கற்று கற்பித்துக் கொண்டிருப்பார்கள், அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள், அவர்களது கையிலே ஆட்சியும் இருக்கலாம். ஆதாரத்தால் மிகைத்திருப்பார்கள், ஆட்சியாலும் மிகைத்திருப்பார்கள், இல்லை என்றால் கண்டிப்பாக ஆதாரத்திலாவது அவர்கள் மிகைத்திருப்பார்கள். சரி, இப்ப உங்களுக்கு அடுத்து ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும், ஹதீஸிலே உம்மத்தில் ஒரு கூட்டம் வெற்றி பெற்றிருப்பார்கள் என்று வந்திருக்க, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அஹ்லுல் இல்ம், அந்த கூட்டத்தார் இல்முடையவர்கள். இல்ம் என்றால் என்ன என்பதை முந்தைய பாடங்களிலே சொல்லி இருக்கிறோம். இல்ம் என்பது குர்ஆன், இல்ம் என்பது சுன்னா, இல்ம் என்பது சஹாபாக்களுடைய கூற்றுகள், இல்ம் என்பது அந்த தாபிஈன்களுடைய கூற்றுகள், இதுதான் இல்ம் என்று சொல்லி இருக்கிறோம். அப்ப இமாம் புகாரி என்ன சொல்ல வருகிறார்கள் ரஹிமஹுல்லா, குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்களுடைய அந்த யோகோபித்த கருத்துகளையும் அவர்களுடைய வழிவந்த தாபிஈன்கள் நல்லவர்களுடைய அந்த அசர்களையும் யார் கற்று கற்பித்துக் கொண்டு அதன்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் உம்மத்திலே வெற்றி பெறுவார்கள் இன்ஷா அல்லாஹ். முடிவு அவர்களுக்கு தான், ஒரு ஆக்கிபத்துள்ளி தக்குவா, சில நேரங்களில் சோதனைக்காக பாத்திலுக்கு ஒரு மிகைப்பு அல்லது ஒரு வெற்றியை போன்று ஒரு தோற்றம் கிடைத்தாலும் அது உண்மையான வெற்றியாக இருக்காது. உஹதிலே காஃபிர்களுக்கு கொஞ்சம் வெற்றி கிடைத்தது போன்று ஒரு தோற்றம் கிடைத்தது, அஹ்சாபிலே ஒரு பகுதியிலே, அதுபோன்று ஹுனைன் யுத்தத்திலே, ஆனால் உண்மையான வெற்றி இறுதியாக நல்ல முடிவு யாருக்கு கிடைத்தது, இறையச்சமுடைய மூமின்களுக்கு கிடைத்தது. வல் ஆகிபத்து லித்தக்வா, நல்ல முடிவு இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்ரவேலர்களுக்கு இதை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் மூசாவிடம் வந்து ஊதீனா மின் கப்லி அன் தஜீனா வமின் பஅதி மா ஜிஃதனா قال عسى ربكم ان يهلك عدوكم ويستخلفكم في الارض فينظر كيف تعملون. மூசா, நீங்கள் நபியாக வந்து நாங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டதால் எங்களுக்கு என்ன பலன் மூசா, இதற்கு முன்பும் ஃபிரௌன் எங்களை கொண்டு கொண்டிருந்தான், வேதனை செய்து கொண்டிருந்தான், நீங்கள் வந்ததற்கு பிறகும் அதுதான் தொடர்கிறது, நாங்கள் உங்களை ஈமான் கொண்டதால் என்ன பலன் என்று கேட்டார்கள். இன்று சில முஸ்லிம்கள் கேட்பதை போன்று, நாங்கள் முஸ்லிம்களாக இருந்தும் அடி வாங்கி கொண்டிருக்கிறோமே. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், பொறுமையாக இருங்கள், இஸ்பிரு இன்னல் அர்தா லில்லாஹ் யூரிதுஹா மையஷாவு மின் இபாதிஹி, பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை கொடுக்கிறான், ஆனால் முடிவு இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான். அப்ப மூமின்களுக்கு தான் அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுப்பான். அந்த மூமின்கள் வெற்றியுடைய தக்வா உடையவர்களாக இருந்தால், வலா தஹி வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும்ல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் கதிகலங்கி விட வேண்டாம், பயந்து விட வேண்டாம், தைரியம் இழந்து விட வேண்டாம், நீங்கள் கவலை கொண்டு விட வேண்டாம், நீங்கள் தான் உயர்வீர்கள் நீங்கள் மூமின்களாக இருந்தால். அப்ப இவ்வளவு தெளிவான வசனங்கள் இருக்கின்றன. இப்ப இந்த இடத்துல நமது இந்த தொடர்பு என்னவென்று சொன்னால், அஹ்லுல் இல்ம் என்று சொல்கிறார்கள் இமாம் புகாரி, இல்மு உடையவர்கள், அந்த வெற்றி பெறக்கூடிய கூட்டம் யார், இல்மு உடையவர்கள், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு தான் இன்ஷா அல்லாஹ் வெற்றி கிடைக்கும். அப்ப இன்று நாம் குறைவாக இருப்பதை பார்த்து யாரும் மனம் சோர்வடைந்து விட வேண்டாம். இன்று நமது மஸ்ஜித், நமக்கு மஸ்ஜிதுகள் மறுக்கப்படுவதை பார்த்து யாரும் சோர்வடைந்து விட வேண்டாம். இன்று மக்கள் நம்மை துரத்துவதை பார்த்து வஹாபு என்று சொல்கிறார்கள், அல்லது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்களை தீவிரவாதி என்று சொல்கிறார்கள், அல்லது ரசூலை மதிக்காதவர்கள், எப்படி பல பேர்களில் அவர்கள் சொல்லி நம்மளை ஒடுக்கி நசுக்கி கொண்டிருந்தாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் சும்மா இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் சுன்னாவை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா வெற்றியை, உயர்வை, கண்ணியத்தை கொடுப்பான். இப்ப உங்களுக்கு வரக்கூடிய கேள்வி என்று ஒன்று சொன்னேன்,
இமாம் புகாரி அஹ்லுல் இல்ம் என்று ஏன் குறிப்பிடுகிறார்கள் என்று அதற்கு பின்னால் அவர்களே ஒரு ஹதீஸை ஆதாரமாக சொல்கிறார்கள். முதலாவது ஹதீஸை பார்ப்போம். முகீரா இப்னு ஷுஅபா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், சஹாபாக்களிலே கடைசி காலங்களிலே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவராக இருந்தாலும் இஸ்லாமிற்காக முஸ்லிம்களுக்காக நிறைய பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள் முகீரா இப்னு ஷுஅபா என்ற இந்த நபித்தோழர் ரழியல்லாஹு அன்ஹு. நபியிடமிருந்து அறிவிக்கிறார்கள், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி, எனது உம்மத்திலிருந்து ஒரு கூட்டம் வாஹிரி, அவர்கள் மிகித்துக் கொண்டே இருப்பார்கள், வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்பார்கள். ஹத்தா யாதியஹும் அம்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறுதி முடிவு அவர்களுக்கு வரும், வஹும் தாஹிரூன், அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்கும்போது. அப்ப இந்த ஹதீஸிலே கியாமத்து நாள் வரை வெற்றியில் இருக்கக்கூடிய ஒரு உறுதிமிக்க கூட்டத்தார்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு வெற்றி உண்டு என்பது தெளிவாகிறது. சரி, இப்ப இன்னொரு ஒரு கேள்வி, நம்ம ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாம இருக்கிறோம், அதாவது அஹ்லுல் இல்ம் என்று இமாம் புகாரி ஏன் இங்கே குறிப்பிட்டார்கள், அதுக்கு இமாம் புகாரியே அடுத்த ஹதீஸ்ல பதில் சொல்ல போறாங்க. ஆனா இடையில ஒரு சின்ன கேள்விக்கு உங்களுக்கு நாம் பதில் சொல்லிவிடுகிறோம். இப்போது ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை இங்கே குறிப்பிடுகின்றார்கள், அது என்ன பதில், கியாமத்து நாள் நிகழும் போது சத்தியம் அழிந்து உண்மை அழிந்து எல்லாரும் காஃபிர்களாக இருப்பார்களே, காஃபிர்களும் பை அதாவது பாவிகளும் இருக்கும் போதுதான் கியாமத்து நிகழும் என்பதாக வந்திருக்கிறது. அது இந்த ஹதீஸை பார்க்கும்போது கியாமத்து நாள் வர்ற வரைக்கும் வெற்றியாளர்கள் இருப்பார்கள், சத்தியவாதிகள் இருப்பார்கள் என்று வந்திருக்கிறது. ரெண்டுத்தையும் ஹதீஸை வெளிப்படையா பார்க்கும் பொழுது கருத்து வந்து புரியாம இருக்கு. அப்ப இதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போது கியாமத்தினால ஏற்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறானோ அதுவரை சத்தியவாதிகள் தான் வெற்றி பெற்றுக் கொண்டிருப்பார்கள், சத்தியவாதிகள் தான் இருப்பார்கள். எப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையை நிகழ்த்த வேண்டும் என்று அவனது முடிவை செய்து விட்டானோ அப்போது இந்த சத்தியவாதிகள் குறைந்து குறைந்து சத்தியவாதிகளே இருக்க மாட்டார்கள் அந்த நேரத்தில். அப்ப சத்தியவாதிகள் இருந்து அசத்தியவாதிகள் அவர்களை மிகைத்திருந்தால்தான் இந்த ஹதீஸுக்கு அது முரண்பாடு என்று வரும். புரிகிறதா? சத்தியவாதிகளே அப்போது இருக்க மாட்டார்கள், எல்லாம் இறந்து விடுவார்கள், நல்லவர்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைப்பற்றிக் கொள்வான். எனவே அங்கே இருப்பதெல்லாம் பாவிகள் தான், அந்த நேரத்தில் தான் கியாமத்து நிகழும் என்பது அந்த ஹதீஸுடைய கருத்தை தவிர, கியாமத்து வரும்போது சத்தியம் அழிந்திருக்கும், சத்தியவாதிகள் எல்லாம் பலவீனப்பட்டிருப்பார்கள், அசத்தியவாதிகளை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு பலம் இல்லாமல் இருப்பார்கள் என்று அர்த்தம் இல்லை. சரி, இப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ரெண்டு ஹதீஸுக்கு முன்னான கருத்து புரிஞ்சிருக்கும். அடுத்த ஹதீஸ் பாருங்க. முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், கால அதாவது அன் இப்னு ஷிஹாபின் அக்பரனி ஹுமைதுன் கால சமிஅது முஆவியா இப்னு அபி சுஃபியான் يخطب قال سمعت النبي صلى الله عليه وسلم يقول من يريد الله به خيرا يفقهه في الدين وانما انا قاسم والله يعطي وانما انا قاسم ويعطي الله ولن يزال امر هذه الامه مستقيما حتى تقوم الساعه او حتى ياتي امر الله عز وجل. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற நான் கேட்டிருக்கிறேன் என்று முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு மிம்பரிலே கூறுவதை ஹுமைத் கேட்டு நமக்கு அறிவிக்கின்றார்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், அல்லாஹு தஆலா யாருக்கு நன்மையை நாடி விடுகிறானோ, அல்லாஹு தஆலா யாருக்கு நன்மை செய்ய நாடுகிறானோ, ஹைரை நன்மையை கொடுக்க நாடுகின்றானோ, அவருக்கு அல்லாஹு தஆலா தீனிலே மார்க்கத்திலே ஈமானிலே இஸ்லாமிலே விளக்கத்தை ஞானத்தை அறிவை கொடுப்பான். யுஃபக்கஹ், ஃபிக்ஹ் என்ற பதத்திலிருந்து வந்தது. அப்ப அல்லாஹு தஆலா ஒருவருக்கு நன்மையை நாடியிருக்கிறான், அவரை அல்லாஹ் நேசித்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம் அல்லாஹுடைய தீனுடைய இல்ம் அவர் கிடைக்கப்பெறுவது. தீனுடைய இல்மு கிடைக்கப்பட்டவர் அல்லாஹ் அவருக்கு நன்மையை நாடியிருக்கிறான் என்பதற்கு அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்கிறார்கள், நானோ பங்கு வைக்கக்கூடியவன் தான், அல்லாஹுதான் கொடுக்கிறான், கொடுப்பவன் அல்லாஹுதான். அதாவது இல்மை நான் உங்களுக்கு பிரித்து கொடுக்கிறேன், அந்த இல்மை இறக்கக்கூடியவன் யார்? அல்லாஹு தஆலா. ஏனென்றால் குர்ஆனாக இருக்கட்டும், சுன்னா என்ற அல் ஹிக்மா ஞானமாக இருக்கட்டும், அதை அல்லாஹ்வுடைய தூதருக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்பித்து தரக்கூடியவன் யார்? அல்லாஹ். ஏனென்றால் அஹ்லு சுன்னாவாகிய நமது நம்பிக்கை என்ன? ஹதீஸ் என்பதும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து நபிக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. ஆனால் குர்ஆன் என்பது ஓதப்படக்கூடிய ஒன்று, ஹதீஸ் என்பது அப்படி அல்ல. ஹதீஸ் படிக்கப்படும், படித்து கொடுக்கப்படும், ஆனால் குர்ஆனை போன்று ஓதப்படக்கூடியது கிடையாது. புரிகிறதுங்களா? தொழுகையிலே ஓதப்படக்கூடிய ஒன்று கிடையாது. புரியுதா இல்லையா? ஹதீஸும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து வந்ததுதான். இந்த நம்பிக்கை மூமின்களுக்கு உறுதியாக தெளிவாகிவிட்டால் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் மௌத்து வரை வழிகெட மாட்டார்கள். யார் ஒருவருக்கு ஹதீஸிலே சந்தேகம் இருக்கிறதோ அவர் பல வகையிலே வழிகெடுவார். சில நேரங்களிலே ஹதீஸே வேண்டாம் என்று சொல்லிவிடுவார், ஹதீஸை மறுப்பவர்களைப் போல. சில நேரங்களிலே ஹதீஸிலே சந்தேகங்களை உண்டாக்குவார்கள், நயவஞ்சகர்களைப் போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே இருந்தார்கள். இந்த காலத்திலும் நயவஞ்சகர்கள் இருப்பார்கள். ஹதீஸை உண்மையாக ஏற்றுக்கொண்டாலும் அதனுடைய கருத்து அறிவுக்கு சிந்தனைக்கு யதார்த்தத்திற்கு முரண்படுகிறது என்று கூறி அப்படிப்பட்ட ஹதீஸுகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டார்கள் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். இப்படி அவர்களுடைய வாதம் என்ன? சனது சரியாக இருந்தாலும் ஹதீஸ் அவர் இவர் இந்த சிந்தனையாளர்களுடைய கருத்தின்படி குரானுக்கோ ஹதீஸ் குரானுக்கோ இவர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைகள் என்ற அவர்களுடைய கொள்கைக்கோ முரண்படும் போது அந்த ஹதீஸுகளை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமாம்? சனது சரியா இருந்தாலும் எப்ப இது குரானோட முரண்படுதோ அல்லது வந்து இவர்களுடைய யதார்த்த அறிவோட முரண்படுதோ அப்ப ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, பின்னாடி வந்தவங்க ஏதோ தப்பா விளங்கி ஏதோ தப்பா உள்ளார புகுத்தி விட்டார்கள் என்று எடுத்துக்கொண்டு அந்த மாதிரி ஹதீஸுகள் எல்லாம் நம்ம நிராகரிச்சிடணுமா? நிறுத்தி வைக்கணும்னு சொன்னா அதுவே சொல்லக்கூடாது, அதை பத்தி நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம், நிறுத்தி வைப்போம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆனா வார்த்தை என்ன? அந்த ஹதீஸுகள் எல்லாம் நிராகரித்து விட வேண்டுமா? அப்பதான் ஈமான் கரெக்டா இருக்குமா? 1400 வருஷத்துக்கு பின்னாடி வந்தவர் ஈமானை சொல்லிக் கொடுக்கணும், நம்ம ஈமானை ஏத்துக்கணும். அப்ப இதுக்கு முன்னாடி இந்த ஹதீஸை ஏற்று ஈமான் கொண்டு யாரெல்லாம் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ்வால் சொல்லப்பட்டார்களோ அவங்களுடைய ஈமானுக்கெல்லாம் சான்று கொடுக்கறதுக்கு 1400 வருஷத்துக்கு பின்னாடி வந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். மக்களுக்கு புரியல, இவ்வளவு பெரிய வழிகேட்டை சொல்கிறார்களே, இவ்வளவு பெரிய விபரீதமான கருத்தை சொல்கிறார்களே, ஆனா வாதங்களையும் வார்த்தைகளையும் பார்த்தா மாயஜாலமா இருக்குது, இந்த சர்க்கஸ் காட்டுற மாதிரி இருக்குது, அதே போல மேஜிக் காட்டுற மாதிரி இருக்குது, கவர்ச்சியா இருக்குது, ஆஹா ஓஹோன்னு சொல்லி மக்கள் பிரஸ்தாபிக்கிறார்கள், கூட்டம் கூடுகிறார்கள், அதை எடுத்து பேசுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப ஹதீஸிலே சந்தேகம் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? ரசூலுல்லாஹுவாக அதை சொல்வதில்லை. இன்னமா அனகாசிமுன், நான் எடுத்து சொல்பவன், நான் பங்கு வைப்பவன், கொடுப்பவன் யார்? அல்லாஹ் கொடுக்கிறான். அடுத்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத்துடைய காரியம் எப்போதும் நிலையாக இருக்கும், ஹத்தா தகூம ஸாஅ, கியாமத்து வருகின்ற வரை, அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிற வரை. அதாவது என்ன அர்த்தம் இந்த ஹதீஸுக்கு? முன்னாடி சொன்ன ஹதீஸுடைய கருத்து, ஒரு கூட்டம் எல்லாருமே உம்மத்தில் வழிகட்ட மாட்டாங்க, இன்ஷா அல்லாஹ் ஒரு கூட்டம் சத்தியத்திலே கண்டிப்பாக இருந்து கொண்டிருப்பார்கள். சரி, இப்ப இன்னும் கொஞ்சம் விளக்கத்துக்குள்ளார நம்ம போறோம். கவனமா கேளுங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சத்தியத்திலே ஒரு கூட்டம் நிலைத்திருக்கும் என்று. அந்த கூட்டம் யார் என்ற வாதம் வரும்போது இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், அஹ்லுல் இல்ம், இல்முடையவர்கள் என்று. அப்ப இவர்கள் முன்கூட்டி சொல்லி வைத்து வந்திருக்கிறார்கள் நமக்கு, இல்ம் என்பது குர்ஆன் சுன்னா சஹாபாக்களுடைய கூற்றுகள் என்று. சரி, இப்ப இது குறித்த விளக்கத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். என்ன விளக்கம்? இந்த ஹதீஸை ஒவ்வொரு கூட்டத்தார்களும் தங்களுக்கு சாதகமாக எடுக்கிறார்கள். தங்களிடத்திலே ஆட்சி அதிகாரமோ அல்லது எண்ணிக்கை அதிகமாக இருந்துவிட்டால் அதை வைத்துக் கொண்டு நாங்கள் தான் அந்த வெற்றி பெற்ற கூட்டம், நாங்கள் தான் அந்த வெற்றி பெற்ற கூட்டம் என்று சொல்கிறார்கள். நமக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தாராளமா சொல்லுங்க. நாம் என்ன சொல்ல வருகிறோம்? இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற சஹாபாக்களுடைய மாணவர்களும் அவர்களுடைய மாணவர்களும் வெற்றி பெற்ற கூட்டம் என்று யாரை சொன்னார்கள் என்றால், உதாரணத்திற்கு இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா, இவர்கள் யார்? இமாமு அஹ்லி சுன்னா, சுன்னாவாதிகளுடைய இமாம் என்று போற்றப்பெற்றவர்கள். இவர்கள் எல்லா தரப்பு அறிஞர்களும், ஃபிக்ஹுகளை அறிஞர்களாக இருந்தாலும் அல்லது உசூலுடைய அறிஞர்களாக இருந்தாலும் அல்லது சுன்னாவுடைய தப்சீருடைய அறிஞர்களாக இருந்தாலும், இமாமு அஹ்லி சுன்னா, சுன்னாவுடைய இமாம் இவர்கள், சுன்னாவை ஏற்றுக்கொண்டவர்களின் இமாம் என்று இவர்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு இமாம். குழப்பத்தின் காலத்திலே, பிரச்சனைகள் அலைகள் போன்று தொடர்ந்து அடித்துக் கொண்டிருந்த காலத்திலே, புயலை போன்று அதிகம் வீசிக்கொண்டிருந்த காலத்திலே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை கொண்டு சத்தியத்தை நிலைநாட்டினான், உண்மையை அல்லாஹு தஆலா உறுதி செய்தான். அப்ப இமாம் அஹ்மது பின் ஹம்பல் இங்கே என்ன சொல்கிறார்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது, இன்லம் யகூனு அஹ்லல் ஹதீஸி ஃபலா அத்ரி மன்ஹும், இந்த வெற்றி பெற்ற கூட்டத்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஹதீஸை பின்பற்றக்கூடிய, ஹதீஸை போதிக்கக்கூடிய உலமாக்களாக இல்லை என்றால் வேறு யாராக இருப்பார்கள் என்று நான் அறிய மாட்டேன். புரியுதா இல்லையா? அப்ப வேற யாருமே கிடையாது. அவர்கள் யார் மட்டும்தான்? ஹதீஸை அறிவித்து ஹதீஸின் படி வழிநடக்கக்கூடியவர்கள் தான் அந்த வெற்றி பெற்ற கூட்டத்தார்கள். ஹதீஸ் வரும்போது ஹதீஸை புறக்கணித்து விட்டு நான் எனது இமாமுக்கு என்ன பதில் சொல்வேன், நான் என்னுடைய ஷேக்குக்கு என்ன பதில் சொல்வேன், நான் என்னுடைய உஸ்தாதுக்கு என்ன பதில் சொல்வேன், நான் பையத்து செய்து கொடுத்த என்னுடைய பீருக்கு என்ன பதில் சொல்வேன் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு ஹதீஸுகளை ஒதுக்கிறார்களே, ஹதீஸுகளை தள்ளி வைக்கிறார்களே, அவர்கள் இந்த ஹதீஸின் நற்சான்றிதழுக்கு இலக்கமாக ஆக முடியாது. புரியுதா இல்லையா? ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை எப்படி இருக்க வேண்டும்? கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் இது குறித்து சொன்னார்கள் என்று வந்துவிட்டால் அவ்வளவுதான், அதற்கு பிறகு அவன் தனது அபிப்பிராயத்தை வைக்கவே கூடாது, வேறு யாருடைய அபிப்பிராயத்தையும் வைக்கக்கூடாது. وَمَا كَانَ لِمُؤْمِنٍ وَلَا مُؤْمِنَةٍ إِذَا قَضَى اللَّهُ وَرَسُولُهُ أَمْرًا أَن يَكُونَ لَهُمُ الْخِيَرَةُ مِنْ أَمْرِهِمْ وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ ضَلَّ ضَلَالًا مُبِينًا. اللَّهُمَّ اللَّهُடைய தூதரும் தீர்ப்பளித்தால் மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அனுமதி இல்லை, அவர்கள் தங்கள் விஷயத்திலே தங்களுக்கென்று ஒரு விருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு. قل ان كنتم تحبون الله فاتبعوني, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், நபியை பின்பற்றுங்கள், அப்போதுதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அப்ப நபியா இமாமா, நபியா ஷேகா, நபியா தலைவரா என்று வந்தால் ஒரு மூமின் யாரை முற்படுத்த வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் நாளைக்கு மறுமையில வந்து நிற்கும் போது எந்த இமாமும் நமக்கு எதிராக வழக்கு தொடுக்க மாட்டாங்க. இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பின்பற்றாதவர்களுக்கெல்லாம் இமாம் அபு ஹனிஃபா எதிராக வழக்கு தொடுப்பார்கள் என்றால் அப்ப ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவங்களை பின்பற்றினவங்களை என்ன செய்யறது? இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பின்பற்றியவங்க தான் எல்லாத்திலையும் ரொம்ப உயர்ந்தவங்கன்னு சொன்னா அப்ப இமாம் ஷாஃபியுடைய முத்தபிஈன்கள் என்ன செய்வார்கள், இமாம் மாலிக்குடைய முத்தபிஈன்கள் என்ன செய்வார்கள்? இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கு இமாமை ஆக்கிக்கொண்டு நாங்க தான் உயர்ந்தவர்கள், நாங்க தான் உயர்ந்தவர்கள் சொன்னா அடுத்த கேள்வி, எங்கேயாவது இந்த இமாம்கள் நீங்கள் எல்லா ஃபிக்குடைய சட்டங்களிலும் நான் சொல்லக்கூடிய சட்டங்களை மட்டுமே பின்பற்றுங்கள், எனது ஆய்வுதான் சரியான ஆய்வு என்று எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்கிறாங்களான்னு கேட்டா அப்படியும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று. ஆனால் தன்னை பின்பற்ற வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்ல, அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கட்டாயமாக்க, அந்த ரசூலுடைய ஹதீஸை விட்டுவிட்டு தஅ்வீலுக்கோ அல்லது கியாஸுக்கோ அல்லது தனது இமாமுடைய கவுலை உறுதிப்படுத்துவதற்கோ ஒரு உம்மத்து சென்றால் அந்த உம்மத்து எங்கிருந்து நேர்வழி பெறும், அந்த கூட்டம் எப்படி நேர்வழியில இருக்க முடியும்? இப்ப உதாரணத்துக்கு அல்லாஹும் ஸல்லி அலா நபியினா முஹம்மத், லா இலாஹா இல்லல்லாஹ். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததுதான் இறுதி முடிவு, அதுக்கு பிறகு அதை யாராலும் மாற்ற முடியாது. அப்ப இமாம்களுடைய கருத்து சில நேரங்களிலே ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறது என்றால், ஒன்று, அந்த இமாமுக்கு அந்த ஹதீஸ் சென்று சேர்ந்திருக்காது, அல்லது அந்த இமாம் அந்த ஹதீஸை சஹீஹான ஹதீஸாக எடுத்திருக்க மாட்டார், அவருடைய பார்வையில் அந்த ஹதீஸ் பலவீனமானதாக இருந்திருக்கலாம். புரியுதுங்களா? ஆனா எப்ப நமக்கு சஹீஹான சனதோடு ஹதீஸ் நிரூபணமாகிறதோ, ஹதீஸ் தான் நம்முடைய தீர்ப்பாக இருக்க வேண்டுமே தவிர, நாம் பின்பற்றக்கூடிய அந்த இமாமுடைய தீர்ப்பை தீர்வாக முடிவாக ஆக்கிவிடக்கூடாது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு இவர்களை பற்றி உங்களுக்கு ஓரளவு தெரிந்திருக்கும். சில நேரங்களிலே மக்களிடத்தில் பேசும்போது ஒரு சில வாக்குவாதங்கள் இமாம் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலே. இப்ப அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில நேரங்களிலே சில விஷயங்களை சட்டங்களை சொல்லி இருப்பார்கள். மக்கள் என்ன விளங்கி கொண்டிருப்பார்கள்? அதுதான் நிரந்தர சட்டம் என்பதாக விளங்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களோ ஏதோ ஒரு மஸ்லஹத்தின் அடிப்படையில், ஒரு நன்மையின் அடிப்படையில் தற்காலிகமாக அந்த சட்டத்தை சொல்லி இருப்பார்கள். புரியுதுங்களா? அப்ப இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஹதீஸுகளை அறிவித்த போது, கொஞ்சம் கவனமா கேளுங்க, பின்னாடி இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்வேன். ஹதீஸுகளை அறிவித்த போது ஒரு சில மக்கள் இப்படி பேசினார்கள், இப்னு அப்பாஸ் நீங்க இப்படி பேசுகிறீர்களே, ஹதீஸ் அறிவிக்கின்றீர்களே, ஆனா அபூபக்கர் இப்படிதான சொல்லி இருக்கிறாங்க, நாங்க அபூபக்கர் காலத்தில் இப்படித்தான செய்தோம், உமருடைய காலத்தில் இப்படித்தான செய்தோம், அதனால நாங்க அதை விட மாட்டோம் என்று சொன்ன போது இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், வல்லாஹி, அல்லாஹ் மேல் ஆணையாக சொல்கிறேன், உங்கள் மீது அல்லாஹுவின் புறத்திலிருந்து கல்மலை பொழிந்து விடுமோ என்று. ஏன் அன அகூலுலக்கும் கால ரசூலுல்லாஹ் வ அன்தும் தகூலுன கால அபூபக்ரின் வ உமர், நான் உங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று செய்தி சொல்கிறேன், நீங்கள் என்னிடத்திலே அபூபக்கர் சொன்னார், உமர் சொன்னார் என்று செய்தி சொல்கிறீர்களே. ரழியல்லாஹு அன்ஹும் ஜமீஆன். அப்ப அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய கவுலையே ஹதீஸுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி ஹதீஸை தள்ள முடியாது என்று இருக்கும் போது, அதற்கு பின்னால் 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 வந்த அறிஞர்களுடைய கூற்று ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தால், ஒரு முஸ்லிம் எப்படி ஹதீஸை விட்டுவிட்டு தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த இமாமுடைய கூற்றுக்கு பின்னால் செல்ல முடியும்? அது கூடாத ஒரு விஷயம். ஹைர், அடுத்து பாருங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அடுத்து என்ன சொல்கிறார்கள்? இப்ப நம்ம இந்த இடத்துல இந்த ஹதீஸுகளையும் இந்த பாடத்தையும் எதற்கு கீழே படித்துக் கொண்டு வருகிறோம்? குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுதல் என்ற அந்த பகுதியிலே படித்து வருகிறோம். அப்ப இந்த தலைப்பு, அதே போல இங்கு சொல்லப்பட்ட இந்த இரண்டு ஹதீஸுகள், ஒன்று முகீரா இப்னு ஷுஅபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ், சத்தியத்தின் மீது எனது உம்மத்திலே ஒரு கூட்டம் வெற்றி பெற்றுக் கொண்டு உறுதியாக இருக்கும் என்ற ஹதீஸ், அதே போல முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவருக்கு மார்க்க விளக்கத்தை கொடுப்பான். ஹதீஸ் புரியுதுங்களா இல்லையா? புரியல, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறேனா வேகமா? எல்லாத்துக்கும் மனசுல பதியுதா இல்லையா? நிச்சயமா ஒரு கூட்டம் சத்தியத்துல இருக்கும் கியாமத்து வரைக்கும். அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் அடுத்து பாத்திலுக்கு பாத்திலும் பொய்யர்களும் இருக்கும் போது மறுமை நிகழும். இது ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் என்ன, யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவருக்கு தீனுடைய ஞானத்தை ஃபிக்ஹை அல்லாஹ் கொடுப்பான். நான் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹுதான், நான் பங்கு வைக்கக்கூடியவன் அல்லாஹுதான், கொடுக்கக்கூடியவன் எனது உம்மத்துடைய காரியம் சீர்பெற்றுக் கொண்டே இருக்கும். இந்த ரெண்டு ஹதீஸும் தலைப்போட பொருந்துறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பாடத்தோட எப்படி பொருந்தது, இந்த குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல் என்பதோட எப்படி பொருந்ததுன்னு சொன்னா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏன் இந்த இடத்துல இப்படி இந்த ஹதீஸை, இந்த அதாவது தலைப்பை இட்டு நமக்கு சொல்கிறார்கள் என்றால், பொதுவாக மக்கள் என்ன எண்ணிக்கொள்கிறார்கள் என்றால், பொய்யுடைய அல்லது பாவத்துடைய அல்லது அசத்தியத்துடைய ஒரு ஓங்குதல், அசத்தியம் அதிகமாகும் போது அல்லது அசத்தியம் கொஞ்சம் ஜெயிக்கும் போது, ஜெயிப்பதை போன்ற தோற்றம் அதாவது ஏற்படும் போது சத்தியவாதிகளுக்கு கொஞ்சம் பலவீனம் ஏற்படலாம். நாம் மைனாரிட்டியாக இருக்கிறோமே, அவர்கள் மெஜாரிட்டி ஆயிட்டாங்களே, நம்ம எப்படி அவங்களை எதிர்க்கிறது, நம்ம பலவீனம் இப்படித்தான் இருக்கணுமோ என்ற ஒரு சந்தேகம் ஏற்படலாம். சரி, அந்த சந்தேகத்தால வேற வழி இல்லை, நம்மளும் குர்ஆன் சுன்னாவை விட்டுட்டு அவங்கள மாதிரி போக வேண்டியதான் என்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது. புரிஞ்சுச்சா இல்லையா? புரியல, திரும்ப கொஞ்சம் விரிவா சொல்றேன். அதாவது அதிகமான பேர் குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறார்கள். இப்ப கொஞ்சம் பேர் இந்த குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறார்களே, இந்த அதிகமான பேரை பார்த்து பயந்து விட வேண்டாம், அவர்களுக்கு முன்னால் பணிந்து விட வேண்டாம், குர்ஆன் சுன்னாவை விட்டுவிட்டு அவர்களோடு போய் சேர்ந்து விட வேண்டாம். ஏன் என்று சொன்னால், நீங்கள் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் சுன்னாவை சரியாக பின்பற்றி கொண்டிருக்கும் போது நீங்கள் தான் வெற்றியாளர்களாக ஆவீர்கள். இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்ற, கொஞ்சம் நல்லா புரியறதுக்கு, மக்காவிலே அதே போல மதீனாவிலே ஆரம்ப காலகட்டங்களிலே, அதாவது மக்காவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கொள்கிற வரை, நல்ல கவனமா புரியணும், ரொம்ப கவனமா கேளுங்க. இப்ப மக்காவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஆயத்துகளை ஓதினார்கள், உங்களுக்கு வெற்றி உண்டு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கௌமுக்கு அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தது போன்று உங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான், உங்களுக்கு அல்லாஹ் உயர்வை கொடுப்பான், கண்ணியத்தை கொடுப்பான் என்ற வசனங்களை எல்லாம் ஓதுறாங்க. இதெல்லாம் மக்கால ஓதப்பட்டு கொண்டிருக்கு. எத்தனை வருஷமா ஓதப்படுது, எத்தனை வருஷமா ஓதப்படுது, 13 வருஷமா ஓதப்படுது. ஒரு வருஷம் அல்ல, ரெண்டு வருஷம் அல்ல, ஆனா 13 வருஷமா ஓதப்பட்டு வெற்றி கிடைச்சிச்சா? வெற்றி கிடைக்கல. இறுதியா என்ன நடந்துச்சு, 13 வருஷத்துக்கு பிறகு இவங்களே இருக்கிறவங்களே ஊரை விட்டு ஓடுற மாதிரி வந்துச்சு. அப்ப எங்கேயாவது சஹாபாக்கள் சந்தேகப்பட்டாங்களா, யார் ரசூலல்லாஹ் எங்களுக்கு வெற்றி என்று சொன்னீர்கள், பொறுமையா இருங்க, நாம் தான் ஓங்குவோம் என்று சொன்னீர்கள், ஆனா கடைசியில நமது நிலைமை நம்மளே ஊரை காலி பண்ணிட்டு ஓடுற மாதிரி போயிருச்சு என்று யாராவது சஹாபாக்கள் சொன்னார்களா? யாரும் சொல்லல. இதற்கு இடையில எத்தனையோ சஹாபாக்கள் மக்காவிலே இருக்கும் போது வெற்றியை பார்க்காமல் தோல்வியிலேயே, அதாவது பலவீனத்திலேயே கொல்லப்பட்டே போனார்கள். ஆனா அவங்களுடைய நம்பிக்கையில ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையின் மீது ஏதாவது தடுமாற்றம் வந்துச்சா? வரல. சரி, பத்ரு போர், உஹது போர், அஹ்சாப் போர்ல சந்திச்சார்கள் சஹாபாக்கள் காஃபிர்களை, அங்க நிறைய பேர் கொல்லப்பட்டு போனாங்க, அவர்கள் எல்லாம் வெற்றியை பார்த்தார்களா? பார்க்கல. ஏன், மதினால இருக்கிற வரைக்கும் மக்கால காஃபிர்களுடைய கை ஓங்கிதான் இருந்துச்சு, தாக்கிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல உண்மையான சஹாபாக்கள் கேட்கல, யா ரசூலல்லாஹ், சரி மக்கா விட்டு மதீனாவுக்கு தான் வந்தோம், இங்கேயாவது வந்து நம்ம நிம்மதியா இருப்போம், ஒரு ஆட்சி அமைச்சு நம்ம வந்து உயர்ந்திருப்போம்னு சொன்னா அதுவும் முடியல. வருஷத்துக்கு ஒரு தடவை சண்டை எடுத்துட்டு சண்டை போர் தொடுத்து கொண்டு வந்து விடுகிறார்கள், எங்க ஓடுறதுன்னே தெரிய மாட்டேங்குது, உயிர் பிழைக்கிறதே கஷ்டமா இருக்கு, தொண்டை அதாவது நெஞ்செல்லாம் தொண்டை குளிக்கி வந்துருது. அல்லாஹ் குர்ஆன் சொல்ற மாதிரி, உபலகத்தில் குலூபுல் ஹனாஜர் வததன்னூன பில்லாஹி ஸுனூனா, பயங்கரமான சோதனை, பயங்கரமான சோதனை, அவ்வளவு அச்சுறுத்தல்கள் அவர்களுக்கு வந்தன. அப்ப எங்கேயாவது சஹாபாக்கள் தடுமாறினாங்களா, என்ன ரசூலுல்லாஹ் வெற்றி வெற்றி நம்ம தான் ஹை ஹைன்னு சொல்றீங்களேன்னு சொல்லி. அப்ப ஈமான் அவங்களுக்கு இருந்துச்சு. கடைசியில் அந்த சஹாபாக்கள் வெற்றியை பார்த்தார்களா இல்லையா, அவர்களிலே யார் இஞ்சி இருந்தார்களோ, ஆனால் எத்தனையோ நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் ஷஹீதாகிக் கொண்டே இருந்தார்கள். நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் உஹது போர்ல மட்டும் 70 பேர் ஷஹீதானாங்க, மூத்தா போர்ல ஷஹீதானாங்க, ஹுனைன்ல ஷஹீதானார்கள். ஆனா அந்த சஹாபாக்கள் யாருமே சந்தேகப்படவில்லை, செத்து போனவங்களும் சந்தேகப்படல, உயிரா உள்ளவங்களும் யார சூழலா என்ன சொல்றீங்க, வெற்றி நமக்கு கிடைக்கும், கண்ணிய நமக்கு கிடைக்கும் சொன்னீங்க, ரோம் தேசத்தை கைப்பற்றுவோம், பாரசீகத்தை கைப்பற்றுவோம் சொன்னீங்க, ஆனா இருக்கிற அரபு நாட்டில் நம்மவங்களாலேயே நம்ம அடி வாங்கி கொண்டிருக்கிறோமே, நம்மவர்களாலேயே நாம் துரத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே என்று உயிரா இருக்கக்கூடிய ஒரு சஹாபி கூட கேட்கல. சோதனைகள், பிரச்சனைகள், சண்டைகள், போர்கள், இவற்றையெல்லாம் சஹாபாக்கள் பார்க்க 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 அவர்களது ஈமான் தான் அதிகரித்துக் கொண்டே சென்றது. அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வது உண்மை, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வது உண்மை, அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மை, ரசூலுடைய வாக்கு உண்மை என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். யா அல்லாஹ் அர்ஹமர் ரஹீமீன். அவ்வளவு பேர் கொல்லப்பட்டு கொண்டே போறாங்க, ஆனா எந்த சஹாபி ஈமான்ல தடுமாறவே இல்ல. கடைசியில ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அரபு உலகம் கைப்பற்றப்படுகிறது. மக்கா வெற்றிக்கு பிறகு குஃபுர், அரபு நாட்டுடைய குஃபுர் அடியோடு வேரோடு வெட்டி சாய்க்கப்படுகிறது. பிறகு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஹலக கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா பஅதஹு وَإِذَا هَلَكَ قَيْصَر فَلَا قَيْصَرَ بَعْدَهُ. இந்த ரெண்டு பசங்க கடைசி பசங்க, இந்த கைசர் செத்தான அடுத்த கைசர் கிடையாது, இந்த கிஸ்ரா செத்தா அடுத்த கிஸ்ரா கிடையாதுன்னு சொல்லி. புரியுதா இல்லையா? இந்த கிஸ்ரா செத்தானா அடுத்த ஒரு கிஸ்ராவுடைய கிங்டம் அமைக்க முடியாது அவர்களால். எல்லாம் 700-800 வருஷமா ஆட்சி, பேராட்சி செய்து கொண்டிருந்தவர்கள், அவ்வளவு பெரிய ராணுவத்தை வைத்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது குதிரை படை உங்களது கோட்டைகளை வந்து தொடும் என்று சொன்னார்கள். தொட்டதா இல்லையா? எனது படை உங்களை வந்து தொடும் என்று சொன்னார்கள். எங்கெல்லாம் சொன்னாங்களோ அங்கெல்லாம் சஹாபாக்கள் போனாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை கொடுத்தான். அப்ப கடைசி கடைசியில ஏறக்குறைய 60 வருஷத்துல யாரு, 60 வருஷத்துக்கு பிறகு யார் உயிரா இருந்தாங்களோ அவர்கள் தான் பார்த்தார்கள் இஸ்லாமுடைய முழுமையான வெற்றியை. புரியுதுங்களா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் வெற்றி தொடர்ந்து கொண்டிருந்தது. அப்ப ஆரம்பிச்சது கடைசியில் 60 வருஷம், அதுக்கு பிறகுதான் பார்க்கிறாங்க. ரோம பேரரசுடைய பாதி வரைக்கும் சிரியாவுக்கு போய் இஸ்லாம் சேர்ந்துருச்சு, கிஸ்ரா அழிஞ்சு ஈராக், ஈரான் இஸ்லாமுக்குள்ளார வந்துருச்சு, இந்த பக்கம் தொடர்ந்து தொடர்ந்து காபூல் வரைக்கும் முஸ்லிம்கள் வந்து விட்டார்கள். இதெல்லாம் யார் பார்த்தா? பின்னாடி உள்ளவங்க பார்த்தாங்க. முன்னாடி சென்ற சஹாபாக்கள் பலர் இதை பார்க்கவில்லை, சிலர் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மை என்று நம்பினார்கள். ஆனா இன்றைக்கு நாம் எப்படி இருக்கோம்? நம்மிடத்தில் ஈமான் இருக்கிறதா? இவ்வளவு செய்திகளை கேட்டோம். சத்தியம் பத்ரிலே வென்றது, சத்தியம் உஹதிலே வென்றது, சத்தியம் ஃபத்ஹ மக்காவிலே வென்றது, சத்தியம் ஹுனைனிலே வென்றது, சத்தியம் அஹ்சாபிலே வென்றது, ரசூல் உண்மை என்பதை அத்தனை போர்களும் நிரூபித்தன. ஆனா நமக்கு இன்னும் மனசுல இடம் வரல, ரசூல் இல்லாம முழுசா பின்பற்றுவோமா சொல்லிட்டு இன்னும் தூரத்தில் நின்று பார்த்து யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ். இவ்வளவு வெளிச்சமா பார்த்ததற்கு பிறகு எப்படி நடு பகலிலே சூரியனை பார்ப்பதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் உண்மை, அவர்கள் கொண்டு வந்த குர்ஆன் உண்மை, அவர்கள் போதித்த சுன்னா உண்மை, அவர்களுடைய தீன் உண்மை, அதை பின்பற்றும் போது அதை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பான். காஃபிர்கள் இவர்களை மிகிக்க முடியாது, இவர்கள்தான் காஃபிர்களை மிகைப்பார்கள் என்றெல்லாம் சொல்லி இருந்தும் இங்க ஈமான் பலவீனத்தினால இன்னும் தொழுகையே சரியாக இல்லை, நோன்பு சரியாக இல்லை, ஜகாத்து சரியாக இல்லை, அடிப்படை கடமைகள் சரியாக இல்லை, அடுத்து உபரியான வணக்க வழிபாடுகளை பற்றி என்ன சொல்வது, அப்புறம் குணங்களை பற்றி என்ன சொல்வது, வியாபார சட்டத்திட்டங்களை பற்றி என்ன சொல்வது இந்த உம்மத்திற்கு. அப்ப எப்போது இந்த குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதிலே உம்மத்து ஒன்று சேர்ந்து சொல்றது புரிகிறதா இல்லையா? குர்ஆன் முதல்ல குர்ஆனை அமல்படுத்துவோம் என் விஷயத்திலே, என் மனைவியின் விஷயத்திலே, என் பிள்ளைகளின் விஷயத்திலே, என் குடும்பத்திலே. முதலில் சுன்னாவை என் விஷயத்திலே, என் குடும்ப விஷயத்திலே பின்பற்றுவோம். அதற்கு பிறகு குர்ஆன் சுன்னாவுடைய ஆட்சி வரும். இதற்கு பிறகு இந்த குர்ஆன் சுன்னாவை தன் விஷயத்திலே, குடும்ப விஷயத்திலே எங்கே செயல்படுத்துவதற்கு தடை இல்லையோ அங்கே செயல்படுத்துவது கிடையாது, எங்கே இவர்களால் செயல்படுத்துவதற்கு இன்னும் பல படித்தரங்கள் அல்லது பல கட்டங்களை இவர்கள் கடந்து வர வேண்டுமோ அங்க போய் இவர்கள் கூப்பாடு போட்டுக் கொண்டிருப்பார்கள். குர்ஆன் சுன்னாவுடைய ஆட்சி வேண்டும் என்று. புரியுதுங்களா இல்லையா? இவர்களுக்கு உதாரணம் எப்படி, வீட்டில் அத்தா அம்மா பசியோட பட்டினியோட கிடப்பாங்க, அவங்கள கவனிக்க மாட்டாங்க, 10 கிலோமீட்டர் தூரத்தில் போய் அங்க அன்னதானம் பண்ண போயிருப்பார். அப்ப எது அல்லாஹு தஆலா இவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு வைத்திருக்கிறானோ அதை நீங்கள் சீர் செய்யுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்ததை சீர் செய்வான். தனது சக்திக்கு உட்பட்டதை இவர்கள் பாழடித்து விடுகிறார்கள். ஆனால் எது அல்லாஹ் தனது கையிலே வைத்திருக்கிறானோ அது என்ன? குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்கி தூதில் முல்க மன் தஷா வதன்ஸுல் முல்க மிம்மன் தஷா வதுஇஸ்ஸு மன் தஷா வதுதில்லு மன் தஷா பியதிகல் கைரு இன்னக அலா குல்லி ஷைன் கதீர். ஆட்சியை கொடுப்பவன் அல்லாஹ், ஆட்சியை எடுப்பவன் அல்லாஹ், கண்ணியத்தை கொடுப்பவன் அல்லாஹ், கண்ணியத்தை பிடுங்குபவன் அல்லாஹ், அவன் கையில் தான் எல்லா நன்மையும் இருக்கிறது. அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால் அவ்வளவுதான், அசைத்து விடுவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் அசைச்சிட்டு அடுத்து அதுக்கப்புறமா எந்த விதமான ஸ்தரமும் இருக்காது. அல்லாஹ்வுடைய கையில் அதை விட்டுவிட வேண்டும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த இடத்துல பதிவு செய்யற, கவனமா அதையும் கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப ரொம்ப பேரு பலவிதமான முறையில ஆட்சி சீர்திருத்தங்களுக்கு கூக்குரல், அதாவது அழைப்பு கொடுக்கிறார்கள். தங்களை சீர்திருத்தாமல், தங்களது குடும்பத்தை சீர்திருத்தாமல் ஆட்சி சீர்திருத்தத்திற்கு அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். நம்ம எந்த இயக்கத்தை பற்றி சொல்லல, பொதுவாக சொல்கிறோம். முஸ்லிம்களுடைய நிலை அரசியல் கட்சிகளை பார்த்து பார்த்து இவர்களும் தங்க அரசியல் கட்சிகளை ஆரம்பிச்சுட்டு அந்த மாதிரி அரசியல், சரி அரசியல் கட்சியை ஆரம்பித்தாலும் நீ அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன மாதிரி அரசியல் செய், குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அரசியல் செய், உனக்கு என்ன வேதம் இல்லையா, உனக்கு என்ன நபியின் வழிகாட்டுதல் இல்லையா அரசியல் செய்வதற்கு? ஆனா அப்படி கிடையாது, அவங்க செய்யற மாதிரி நாம செய்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மஜூசிகளை பின்பற்றுவீர்கள், அவர்களிலே ஒருவன் உடும்பு பொந்துக்குள் நுழைந்திருந்தால் நீங்களும் உடும்பு பொந்துக்குள் நுழைவீர்கள், அவர்களிலே ஒருவன் தன் தாயோடு படுத்திருந்தால் உங்களிலே ஒருவன் தன் தாயோடு படுப்பான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம். செருப்பு ஒரு செருப்புக்கு ஒத்திருப்பதை போன்று நீங்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்களை பின்பற்றுவீர்கள். யார மாதிரி அரசியல்? அப்படியே அவர்களை கொண்டு குர்ஆன் சுன்னாவுடைய அரசியல் போனது. அப்ப இப்படி அவர்கள் தங்களை தரம் தாழ்த்திக் கொண்டே போகிறார்கள். இதன் மூலமாக வெற்றியை, இதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு உயர்வை தேடுகிறார்கள். கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. கேவலம் தான் மிஞ்சுக்கிட்டே போ. என்ன மிஞ்சோ? கேவலம் இடிவுதான் மிஞ்சு கொண்டே செல்லும். அல்லாஹ் பாதுகாப்பானா. நான் சொல்ல வந்த சம்பவம் என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கு பிறகு ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஆளானார்கள். அது என்ன பிரச்சனை என்றால், அநியாயக்கார அரசர் ஒருவர் மக்களுக்கு அநீதியாக செயல்படுவது, அவர்கள் மீது அநியாயம் செய்வது, அவர்களுடைய உரிமைகளை பறிப்பது, இதுவே அவருடைய வழக்கமாக இருந்தது. ஹக்குடையவர்களுடைய ஹக்குகளை கொடுப்பது கிடையாது. அப்ப அந்த காலத்தில் ஒரு பெரிய ஆலிம், ஒரு வணக்கசாலி, நல்ல மார்க்க இல்மும் இறையச்சமும் உடையவர். அவர்கிட்ட மக்கள் எல்லாம் வர்றாங்க, ஆலிமே அமாச்சாரா, நீங்க பார்க்கல நமது நிலைமைய, எவ்வளவு பெரிய அநியாயங்கள் அக்கிரமங்கள் நமக்கு மேலே நடந்து கொண்டிருக்கின்றன, இதுக்கு எதிராக நம்ம கிளந்து எழ வேண்டாமா, இந்த ஆட்சியாளருக்கு எதிராக நம்ம புரட்சி செய்ய வேண்டாமா என்று அவர்கிட்ட கேட்கிறாங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாங்க அப்படியே மக்கள் எல்லாம் ஒன்று கூடி விடுகிறோம் இந்த அதிகாரியையும் இந்த ஆட்சியாளரையும் அவருடைய ராணுவத்தையும் உண்டும் இல்லாம நம்ம பார்த்துருவோம் என்பதாக வந்து தந்த அறிஞர் இடத்துல சொல்றாங்க. அப்ப அந்த அறிஞர் சொல்றாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. 10 நாள் எல்லாரும் நோம்பு வைங்க, 10 நாள் எல்லாரும் நோம்பு வைங்க, இரவெல்லாம் எவ்வளவு முடியுமோ விழித்திருந்து வணக்கம் செய்யுங்கள், இபாதத்து செய்யுங்கள், உங்களுடைய பாவிகள் எல்லாம் தௌபா செய்யட்டும், அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு மாறு செய்பவர்கள் எல்லாம் அதிலிருந்து திருந்தட்டும், இந்த மாதிரி 10 நாள் உங்களை சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டு நீங்க வாங்க. இப்ப மக்கள் எல்லாம் நினைச்சாங்க, சரி சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டு போன உடனே அடுத்து வாழத்துக்க சொல்லிடுவாங்க இமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போனாங்க தங்களுக்குள்ளார. ஏ இனிமே நம்ம யாரும் பாவம் செய்யக்கூடாதுப்பா, இனிமே நம்ம சினிமா பார்க்க கூடாது, இனிமே நம்ம பாட்டு படிக்க கூடாது, இனிமே உபச்சாரம் செய்யக்கூடாது, இனிமே அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ளார இருந்த எல்லா தீமைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே 10 நாள்ல சரி பண்ணாங்க. எல்லாரும் நோன்பு வச்சாங்க, அவர்கள் எல்லாரும் இரவு தொழுகைகள் தொழுதாங்க, 10 நாள் கழிச்சு வந்தாங்க. இன்னும் இமாம் என்ன செய்யறது, இன்னும் ஒரு 10 நாள் இதே போல இருந்துட்டு வாங்கன்னு சொல்லி அதே போல 10 நாள் இருந்துட்டு வர்றாங்க. திரும்ப வர்றாங்க, இமாம் என்ன செய்யறது, இன்னும் ஒரு 10 நாள் இதே போல இருந்துட்டு வாங்கன்னு சொல்லி 30 நாள்ல திரும்ப வர்றாங்க, இமாம் என்ன செய்யறது, இப்ப சொல்லுங்க, உங்க கட்டளைக்காக தயாரா இருக்கிறோம். இமாம் சொன்னாங்க, இன்னும் ஒரு 10 நாள் இருந்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு 10 நாள் முடியுது. மொத்தம் எத்தனை நாள், 40 நாள் முடியுது. மக்கள் எல்லாம் அடுத்து இமாம சந்திக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா அன்றைக்கு காலையில் நடந்த ஏற்பாடை பாருங்க. இந்த மன்னர் என்ன செய்தார் என்றால், அவருடைய ஒட்டக அவருடைய குதிரை அந்த இஸ்தபல்ல நிறைய ஜாதி குதிரைகள், அதுல அவருக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு வாட்டசாட்டமான ஒரு ஸ்டாலின், நல்ல ஒரு வாட்டசாட்டமான ஒரு ஆண் குதிரை இருந்துச்சு. அப்ப தன்னுடைய அந்த மந்திரியிடத்துல சொல்லி, எனக்கு அந்த குதிரைய ரெடி பண்ணுங்க, நான் அது மேல ஊர் சவாரி போகணும், சேனைகளை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாப்புல. ஆனா இந்த குதிரை அந்த குதிரையை பரிபாலித்துக் கொண்டிருந்த அந்த குதிரைக்காரர் போய் குதிரை கிட்ட போய் குதிரையை ரெடி பண்றதுக்காக வேண்டி கடிவாளத்தை மாட்ட போனா குதிரை கொடுக்க மாட்டேங்குது, சீட்டு பேலை போடலான்னு போனா கொடுக்க மாட்டேங்குது. பார்த்துருக்கலாம் நீங்க, குதிரை வளர்த்தவன், நான் குதிரை வளர்த்துருக்கிறேன், அதனால உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு திடீர்னு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, இப்ப சவாரி போறது அவ்வளவுதான், பாய கொடுக்கவே கொடுக்காது, இப்படி எட்டிக்கிட்டு தூக்கும். அது தூக்குற அளவுக்கு நீங்க ஏணி வச்சுதா, அப்படி ஏணி வச்சு நீங்க இப்படி ஸ்டூல் போட்டு ஏணிங்கன்னு வச்சுங்க, அப்படியே இப்படியே திரும்பும். உங்க ஸ்டூலை திரும்ப முடியுமா, நீங்க ஒன்னும் திரும்ப முடியாது. சரி இப்ப குதிரைக்கு மேல சீட்டு போலான்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னு வச்சுங்க, அது முன்னங்கால தூக்கும், சீட்டு எப்படி உட்காரம் ஸ்டடியா இருந்தா தானே போட்டு நீங்க பெல்ட போட முடியும், நீங்க இப்படி பிடிச்சு அழுத்துனீங்கன்னு வச்சுங்க இப்படி தூக்குவாங்க. அது முடிவு பண்ணுச்சுன்னா அவ்வளவுதான், யாரும் அதுக்கு மேல சீட்டையும் போட்ட முடியாது, கடிவாளத்தையும் போட்ட முடியாது. அதுவா மூடு கூல் டவுன் ஆகி அதை தட்டி கொடுத்து அப்புறம் அதுக்கு முத்தம் கொடுத்து அதை அணைச்சி அப்படியே அதை ஒரு வாக்கிங்லாம் கூட்டிட்டு போய் அதுக்கு ஒரு தாஜா பண்ணதுக்கு பிறகுதான் அதுக்கப்புறமா தான் அவர் வாயை கொடுப்பாரு கடிவாளம் போடுறதுக்கு, முதுகை கொடுப்பாரு சீட்டு போடுறதுக்கு. அப்ப அந்த குதிரை இப்படி செஞ்ச உடனே மன்னர் கரெக்டா நேரம் ஆயிருச்சு, வந்து பாக்குறாரு குதிரையை காண, என்னடா கேட்டா பிரச்சனையா இருக்கு, குதிரை வாங்கி கொடுக்க மாட்டேங்குது, முதுகையும் கொடுக்க மாட்டேங்குது. நேரா வந்து பாக்குறாரு, இவர் வந்த உடனே குதிரை அப்படியே கம்பு நின்றுச்சு, குரா அப்படின்னு சொல்லி கடிவாளத்தை வாங்கி இவர் மாட்டுறாரு, குதிரை ஒண்ணுமே சொல்லல, சீட்டை வாங்கி இவர் போடுறாரு, குதிரை ஒண்ணுமே சொல்லல, எல்லாத்தையும் போட்டு இழுத்துட்டு வர்றாரு, இழுத்துட்டு வந்து ஏறி உட்கார்றாரு. உட்கார்ந்ததுக்கு பிறகு இந்த குதிரை காட்டுச்சு பாருங்க ஆட்டத்தை, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், கீழே தள்ளி மிதி மிதின்னு சாணியா மிதிச்சிருச்சு. இந்த மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், இதுக்கு இடையில இந்த செய்தி, ஏ ராஜாவுக்கு நடக்க இதுக்கு எவ்வளவு விசித்திரமான செய்தி, காட்டு தீயா பரவி அந்த பள்ளிவாசல் வரைக்கும் வந்துருச்சு. அப்போது அந்த மக்கள் எல்லாம் ரெடியா இருக்காங்க, 40 நாள் ஆயிருச்சு, இப்ப நமக்கு வந்து இமாம் உத்தரவிட போறாங்க, நேரா போய் கோட்டையை அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லி, நேரா போய் கோட்டையை அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்ல போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே செய்தி வருகிறது. அப்போது இமாம் சொன்னார்கள், நீங்கள் நேர்வழி பெற்று சீர்திருந்து விட்டால் உங்களது அநியாயக்கார அரசனோடு அல்லாஹ் இப்படித்தான் செய்வான். நீங்க நேர்வழி பெற்று சீர்திருத்தி விட்டால் உங்களது அநியாயக்கார அரசனோடு அல்லாஹ் இப்படித்தான் செய்வான், எனவே அல்லாஹ் செய்யறது நீங்க கையில் எடுத்துக்காதீங்க. இப்ப உதாரணத்துக்கு இந்த இடத்துல பிரச்சனை வந்ததுனால நம்ம சில விஷயங்களையும் உள்ளார சொல்லிக்கிட்டு போனோம். இப்ப இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகள்ல சிரியாவாக இருக்கட்டும், எகிப்தாக இருக்கட்டும், துனிசியாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நாடுகள்ல பயங்கரமான பல கலவரங்களை கிளர்ச்சிகளை இன்று வரை இரத்த ஆறுகள் ஓட்டப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். லிபியாவும் கூட இப்ப இதை வெளிரங்கத்தில் பார்க்கும்போது ஆஹா பெரிய புரட்சி நடந்துருச்சு, அநியாயக்கார அரசன் போயிட்டான், இனி எல்லாருக்கும் விடுதலை என்பதாக பாமரர்கள் எண்ணலாம். ஆனால் நடந்தது என்ன, நடக்கிறது என்ன என்று சொன்னால் அதற்கு நேர்மாற்றமாக, ஏன் இவர்கள் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத வழியிலே சென்று சீர்திருத்தத்தை எதிர்பார்த்தார்கள். அப்ப அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படிப்பட்ட சீர்திருத்தத்தை, இந்த புரட்சியை அவர்கள் அங்கீகரிக்கவே இல்லை. இது ஜிஹாதாக ஆகாது, இது அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன போராக ஆகாது, இது என்ன, மேலும் பிரச்சனையை மோசமாகத்தான் ஆக்கிக் கொண்டே போகும், மேலும் மேலும் முஸ்லிம்களுக்கு தோல்வியை தான் அதிகரித்துக் கொண்டே போகும். என்ன ஆனது, இப்ப லிபியா போனது யார் கைக்குள்ளார, மொத்தமா எதிரிகளுடைய கைக்குள்ளார. ஈராக் போய்கொண்டிருக்கிறது, அதே போல சிரியா போய்கொண்டிருக்கிறது. அப்பாவி முஸ்லிம்களும் பெண்களும் சிறுவர்களும் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எகிப்திலே பலவிதமான ஏறக்குறைய 5000 மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டதற்கு பிறகு ஆட்சி வந்தாலும் ஆட்சியால் நிலைத்தன்மை இல்லை, பாதுகாப்பை மக்களுக்கு கொடுக்க முடியவில்லை, அன்றாடம் கொலை கொள்ளைகள் கற்பழிப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது, எல்லாமே பலவீனப்பட்டு முன்னாடி ஒரு 10% அல்லது 50% அவர்களால் பிரச்சனை, அதுவும் பொருளாதாரத்தின் அடிப்படையில அல்லது வேறு விதத்தில் என்றால் இப்போது 100 அடிப்படை, எல்லா விஷயத்திலும் அடிப்படை வாழ்க்கையிலே பிரச்சனையாக அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஆரோக்கியமான வழிமுறை இது அல்ல. நீங்க கிதாபுல் ஃபித்ன் என்ற ஒரு பாடத்தை இந்த இடத்துல நம்ம நடத்துறோம், அதை நீங்க படிச்சிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த கிதாபுல் ஃபித்ன்ல பல ஹதீஸுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாம் உங்களுக்கு அங்கே கற்றுக் கொடுத்தோம். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அநியாயக்கார ஆட்சியாளர்கள் வந்தால் என்ன செய்யறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களது முதுகிலே சாட்டையால் அடித்து உங்களது சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு எதிராக செல்லாதீர்கள். உங்கள் மீது கடமையாக்கியதை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அவர்கள் மீது கடமையாக்கியதை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான். அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? இப்ப ஒரு சில ஹதீஸ் இருக்கு, அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் சத்தியத்தை சொல்வது ஜிஹாதிலே சிறந்த ஜிஹாத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநியாயக்கார அரசனிடத்தில் சென்று பிரச்சாரம் செய்வதையும் ஹக்கை சொல்வதையும் அதில் அந்த ஹக்கை சொல்லும் போது கொல்லப்படுவதைத்தான் ஜிஹாத் என்று சொன்னார்களே தவிர அநியாயக்கார அரசனுக்கு எதிராக வால் என்று சொல்லவில்லை. அவர்களுக்கு எதிராக இன்னொரு மாற்று கட்சியை உருவாக்கி அவர் அங்கே கிளர்ச்சியை ஏற்படுத்த சொல்லவில்லை. சபுராயிருங்க, அவர்கள் உங்களது செல்வங்களை எல்லாம் பறித்துக் கொண்டாலும் சரி, அல்லாஹ் உங்களை சீர்திருத்தம் செய்யுங்கள், அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவார். அந்த பாடமே நம்ம ஒரு 10 மேல ஒரு மணி நேரமா நம்ம நடத்திருக்கிறோம். அந்த ஹதீசுகளை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். இந்த மாதிரியான புரட்சி என்ற பெயரிலே, சீர்திருத்தம் என்ற பெயரிலே கலகங்கள் செய்வது, ஆட்சிகளுக்கு எதிராக அந்த ஆட்சி கலைப்புக்காக வேண்டி போராட்டங்கள் செய்வது, இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஒன்று, அல்லாஹுவின் தீனிலே தடுக்கப்பட்ட ஒன்று. இதிலே நன்மை இருக்காது, இதனால் தீமை தான் இருக்கும். சரி, இப்ப இந்த விஷயம் எதுக்காக வந்துச்சு, இடையில உள்ளார புந்துச்சு, எப்படி? அப்ப குர்ஆன் சுன்னாவை நாம் முதலிலே பின்பற்றுவது, இதுதான் நமக்கு அல்லாஹ்வும் ரசூலும் கொடுத்த கட்டளையை தவிர, நாம் குர்ஆன் சுன்னாவை நம் விஷயத்துல விட்டுட்டு எதனுடைய உரிமை அல்லாஹ்வுடைய கைவசத்தில் இருக்கிறதோ அதிலே சென்று நாம் அங்கே முயற்சி செய்வதற்கிறது, அது அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன அந்த தர்த்தீபாக, அந்த ஒரு முறையாக ஆகாது. இது ஒரு விஷயத்தை சொன்னோம். இரண்டாவது விஷயத்தை என்ன சொன்னோம் என்று சொன்னால், அதாவது நாம் இப்போது பலவீனமாக இருப்பதை நினைத்து நாம் தோண்டு விடக்கூடாது. மனதிலே ஓஹோ, இனிமே நமக்கு அடுத்து வெற்றியே கிடையாதோ, நமக்கு உயர்வே கிடையாதோ என்று பயந்துவிட தேவையில்லை. நிச்சயமாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி அதை பிரச்சாரம் செய்து கொண்டு அதற்காக அர்ப்பணிப்பு செய்து கொண்டிருந்தால் நம்மை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளரை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளரை நமக்கு கொடுப்பான். அவர் மூலமாக இன்ஷா அல்லாஹ் ஜிஹாது நடக்கும், மஸ்ஜிதுல் அக்ஸா மீட்கப்படும், இஸ்லாமை எதிர்க்கக்கூடிய முஸ்லிம்களை எதிர்க்கக்கூடிய எந்த சக்தியாக இருந்தாலும் சரி, எத்தனை கோடி ஆட்டம் பாம்புகளை வைத்திருந்தாலும் சரி, அவர்கள் நம்மை பார்த்து நடுங்குவார்கள். அவர்களிடத்தில் எவ்வளவுதான் பலம் இருந்தாலும் சரி, ரிபி இப்னு ஆமிர் சாதாரண கழுதையில மேலாடை கூட இல்லாம, அதுவும் கிழிந்து போன கீழாடையில போய் ருஸ்துமுக்கு முன்னாடி நின்னப்ப, ருஸ்து மட்டுமல்ல அவனுடைய அத்தனை ஈரானிய படைகளும் அவர்களை பார்த்து பயந்தார்கள் அல்லவா. அப்படி முஸ்லிம்களை பார்த்து காபிர்கள் பயப்படக்கூடிய நேரம் வரும், எப்போது முஸ்லிம்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவார்களோ, உறுதியாக பற்றி பிடிப்பார்களோ. நீங்க குர்ஆன் சுன்னாவை விட்டுவிட்டு அவர்களை மாதிரி நீங்களும் எவ்வளவுதான் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டாலும், எவ்வளவுதான் படிப்பு பட்டங்களை சேர்த்துக் கொண்டாலும், எவ்வளவுதான் துன்யாக்களை நீங்கள் குமித்துக் கொண்டாலும் சரி, அல்லாஹு தஆலா கண்ணியத்தை கொடுக்க மாட்டான். அல்லாஹு தஆலா கண்ணியத்தை கொடுப்பது முஸ்லிம் அவனுடைய கூட்டம் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு கண்ணியத்தை தேடினால் குர்ஆன் சுன்னாவுக்கு வாருங்கள். அப்போதுதான் அல்லாஹ்வுடைய கண்ணியம், அல்லாஹ்வுடைய உதவி வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் நபியுடைய சுன்னாவையும் முழுமையாக பின்பற்றக்கூடிய நல்ல அறிவை, நல்ல தௌஃபீக்கை தருவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லகும்.